ప్రతిమ గారు నియమిత కథానాయకులు అమరాజన్ ఫ్యామిలీ.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද දිනේෂ් ගුණවර්ධන මන්ත්‍රීතුමා විසින් ගෙන කල්තබීමේ යෝජනාව ස්ථිර කරමින් විශේෂයෙන්ම අද අපේ රටේ ආර්ථිකය දරුණු අවපාතයකට හසු වෙලා තියෙන මොහොතක තමයි රජය අපේ රටේ ජනතාව විවිධ ස්ථාවරවලින් නොමග යවමින් ඔවුන්ගේ ස්ථාවරත්වය පෙන්වන්න උත්සාහ කරන්නේ. හැබැයි අද වෙනකොට අපේ රටේ සියලුම අංශ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි කඩා වැටිලා තියෙනවා. මේක ඉතාම බරපතල අර්බුදයක්. ඒකම දිනේෂ් ගුණවර්ධන මන්ත්‍රීතුමා කිව්වා වගේම රජය එදා විපක්ෂ වර්තමාන රජය එදා විපක්ෂයේ ඉන්න කාලේදී ඔවුන් විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරේ ඍජු විදේශ ආයෝජන සම්බන්ධයෙන්. ඔවුන් කිව්වා මහින්ද රාජපක්ෂ රජයේ විදේශ ප්‍රතිපත්තිය සහ ඒ රජයේ විදේශ ආයෝජන සම්බන්ධයෙන් දිරිදීමනා ලැබෙන්නේ නැහැ. හැබැයි දූෂණය විතරයි සිදුවෙන්නේ. ඒ හේතුව හින්දා අපේ රටට විදේශ ආයෝජන එන්නේ නැහැ කියලා. හැබැයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද වෙනකොට අපේ රටේ වාර්තා වෙන ඍජු විදේශ ආයෝජනවල ප්‍රමාණය ඇමරිකානු ඩොලර් මිලියන 445යි. මේ මුදල ලංකාවේ යුද්ධය තීව්‍ර වෙලා තිබ්බ මොහොතකත් ඊට වඩා වැඩි. ඒ කාලෙදි තිබ්බේ ඇමරිකානු ඩොලර් මිලියන 601ක්. හැබැයි ඒ අනුව අපිට පෙනී යනවා 2014 ඉඳලා මේ ආණ්ඩුව 2015-16 අද 17 අවුරුද්ද වෙනවා ගමන් කරපු කාලය තුළ ඍජු විදේශ ආයෝජනවල 54% කඩා වැටීමක් තියෙනවා. මේ කඩා වැටීමත් එක්ක තමයි මේ අර්බුදයට ආණ්ඩුව යන්නේ. ඒකට මූලික හේතුව වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව සම්බන්ධයෙන් ලෝකයේ රටවල් වලට විශ්වාසයක් නැහැ. අපේ රට ආයෝජකයන් සඳහා භයානකම රටවල් 12 ඇතුළත යහපාලන රජ ඇතුළත් කරලා තියෙනවා. ඉතින් එහෙම තත්ත්වයක් තුළ සහ වර්තමානයේ මේ රටේ සිදුවන දූෂණ වංචා සම්බන්ධයෙන් බැලුවහම විදේශ ආයෝජන සම්බන්ධයෙන් අපේ රටේ ප්‍රගතියක් සිදුවේ කියලා අපි කාටවත් බලාපොරොත්තු වෙන්න බෑ. අද තියෙන්නේ මේ ආණ්ඩුවට රට පාලනය කිරීමේ නොහැකියාව, ඔවුන්ගේ අයහපත් කළමනාකරණය. ඔවුන් ගත්තොත් කියන්නේ පසුගිය අවුරුදු දෙකටම කිව්වේ පහුගිය ආණ්ඩුවේ වැරදි පෙන්වා දුන්නා මිසක් ඒ ආණ්ඩුව හින්දා මේ ආණ්ඩුවට පැවැත්මක් නැහැ කියන සංකල්පය තමයි ජනතාව තුළ ජනිත කරවන්න හදන්නේ. දැන් මේකේ මූලිකම කාරණේ තමයි මේ ණය අර්බුදය සම්බන්ධයෙන්. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, 2006-2009 කියන වර්ෂ 4ක කාලය තුළ අපේ රටේ ණය බරතාවය රුපියල් බිලියන 2222 ඉඳලා රුපියල් බිලියන 4160කට වැඩි වෙනවා. ඒක දළ වශයෙන් ගත්තොත් වර්ෂයකට රුපියල් බිලියන 485යි. ඊළඟට 2010-2014 කාල පරිච්ඡේදයේ අවුරුදු 5ක කාලය තුළ මේ ණය මුදල වැඩි වෙනවා රුපියල් බිලියන 7391කට. දළ වශයෙන් වර්ෂයකට රුපියල් බිලියන 646ක අහගන්න පොඩ්ඩක් අහගන්නකෝ අහගෙන උත්තරේ දෙන්න. රුපියල් බිලියන 646යි. ඔබතුමා මේක හොඳටම අහගන්න. ඊළඟට කරු කතානායක නියෝජ්‍ය කතානායකතුමනි, 2015 ඉඳලා 2017 මේ වෙනකොට අපේ රටේ ණය බරතාවය වැඩි වෙනවා රුපියල් බිලියන 9702 දක්වා. මේ අවුරුදු දෙකක කාලය තුළ, මේ මාස 24ක කාලය තුළ සම්පූර්ණ යහපාලන ආණ්ඩුව රුපියල් බිලියන 2371කින් අපේ රටේ ණය බරතාවය වැඩි කරලා තියෙනවා. එතකොට කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපිට සාධාරණ ප්‍රශ්නයක් එනවා. මේ ණය අරගෙන මොකද්ද මේ ආණ්ඩුව කරේ? ආණ්ඩුවේ පුනරාවර්තන වියදම් වැඩි වෙනවා 30%කට වඩා වැඩි ප්‍රමාණයකින්. අනික් පැත්තෙන් බදු ආදායම තිබිච්ච ආණ්ඩුවට වඩා 2014ට වඩා කෝටි 77800කින් වර්තමාන ආණ්ඩුව වැඩි කරනවා. වැඩි කරලා රුපියල් බිලියන 2371කුත් ණයට අරගෙන මොකද්ද මේ කරේ කියන එක සම්බන්ධයෙන් අපේ රටේ ජනතාවට අද ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒක ජනතාවගේ යහපතට යොදවන්නේ නැතුව මේ රට ආර්ථික වශයෙන් ණය උගුලක හිර කළා වර්තමාන ආණ්ඩුව කියනවා පහුගිය ආණ්ඩුව හිර කරපු නායකුලක තමයි වැටිලා ඉන්නේ කියලා. ඒ එක්කම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ජනවාරි 26 වෙනිදා 2017 වර්ෂයේ මුදල් අමාත්‍යාංශය විසින් නිවේදනයක් නිකුත් කරනවා. මේ නිකුත් කරන නිවේදනයේ ඔවුන් කියනවා ඉතිහාසයේ වැඩිම ණය වාරිකය වන රුපියල් බිලියන 586 ගෙවීම 2019 අවුරුද්දේ සිදු කළ යුතුයි කියලා. හැබැයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඒ නිවේදනයේම ඒ මුදල් අමාත්‍යාංශයේ නිවේදනයේම සඳහන් වෙනවා 2015 දී රුපියල් බිලියන 276ක් ගෙවලා තියෙනවා ණය සහවාරික වශයෙන්. 2016 දී රුපියල් බිලියන 269ක් ගෙවලා තියෙනවා. ඒකේ සම්පූර්ණ මුදල රුපියල් බිලියන 545යි. ඊළඟට 2017 වර්ෂයේ රුපියල් බිලියන 355ක් ගෙවන්න තියෙනවා. 2018 වර්ෂයේ රුපියල් බිලියන 377කුත්, 2019 වර්ෂයේ රුපියල් බිලියන 586කුත් ගෙවන්න තියෙනවා. මේක තමයි විශාලතම වාරිකය සහ ණය මුදල. එතකොට ජනතේ ජනතාවට ඒත්තු ගන්න උත්සාහ කරනවා මේ තරම් ණය උගුලක අපි හිර වෙලා ඉන්නේ කියලා. ඊළඟට 2020 වර්ෂයේ වෙද්දී රුපියල් බිලියන 509ක මුදලක් ගෙවන්න තියෙනවා. හැබැයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ මුදල් වලින් මම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ රුපියල් බිලියන 545ක් ණය හා වාරික ගෙවලා ඉවරයි. ඊළඟට 2015 2017 අවුරුද්ද වෙද්දී රුපියල් බිලියන 2311ක් මේ ආණ්ඩුව ණය අරගෙන තියෙනවා. අනිත් පැත්තෙන් මේ රටේ බදු ආදායම වැඩි වෙලා තියෙනවා රුපියල් කෝටි 77100කින්. එතකොට මේක සම්පූර්ණ වශයෙන් ගත්තහම මේ මුදල් අමාත්‍යාංශයේ නිකුත් කරන නිවේදනයම පදනම් කරගෙන ගත්තහම ගත්තු ණය ප්‍රමාණයයි වැඩියෙන් එකතු කරන බදු ප්‍රමාණයයි ගත්තහමත් අපේ රටේ ණය බර ගෙවුවහමත් රුපියල් බිලියන 688ක ඉතුරුවක් වෙනවා. එතකොට ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, කාවද මේ ගොනාට අන්නන්න හදන්නේ? මොකද මේ රට නොමග යවලා තමන්ගේ නොහැකියාව වහගන්න හදන්නේ? මේක අපේ රටේ සිදුවෙච්ච දරුණුතම ආර්ථික අවපාතයක්. අපි ග්‍රීසියේ ඇතිවෙච්ච ආර්ථික අවපාතයට වඩා අද අමාරු තත්ත්වයකට ගිහිල්ලා ඉන්නවා. මේකට රජයට විසඳුමක් නැහැ. රජයට විසඳුම තියන්නේ පසුගිය ආණ්ඩුව විවේචනය කිරීම පමණයි. ඉතින් ඒ හින්දා රජය මීට වඩා කල්පනාකාරීව කටයුතු කළ යුතුයි. ජනතාව පටිතද කරගද්දී රජයට සම්බන්ධ මැති අමතිවරුන් සහ අනිකුත් කණ්ඩායමත් පටිතද කරගන්න ඕනි. ජනතාවට පටිතද කරගන්න කියලා කෝටි 54ක සුඛෝභෝගී වාහන අරගෙන එද්දී රටේ ජනතාවට ප්‍රශ්නයක් මතුවෙනවා. අපි විතරද මේ බදු ගෙවන්න ඕනි? අපි විතරද ණය ගෙවන්න ඕනි? රජයට සම්බන්ධ අනික් කණ්ඩායම සැප විඳින්න විතරද ඉන්නේ කියලා. ඒ වගේම නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපේ රජය 2014 අවුරුද්දේ බාර දුන්නට වඩා අද යහපාලන ආණ්ඩුව සෑම පුද්ගලයෙක්ම සෑම පුරවැසියෙක්ම රුපියල් ලක්ෂකින් අමතර ණය වරක් එකතු කරලා තියෙනවා. ඉතින් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ආණ්ඩුවේ තියෙන නොහැකියාව, මේ ආණ්ඩුවේ තියෙන දුර්වල කලමනාකාරීත්වයෙන් ඉඳ තමයි අද මේ ආර්ථික ගැටලුව අපේ රටේ ඇවිල්ලා තියෙන්නේ. ඒකට තවත් එක පැත්තකින් බලපානවා කෘෂිකර්මයේ අද ඇති වෙලා තියෙන විනාශය. අද වෙනකොට කෘෂිකර්මාන්තයේ නිෂ්පාදිතය මිලදී ගන්න කවුරුත් නැහැ. රජය මැදිහත් වෙන්නේ නැහැ. අනික් පැත්තෙන් දීපු පොහොර සහන ආධාරයේ ක්‍රමක්‍රමයෙන් කැපිලා යනවා. අනික් පැත්තෙන් බිත්තර වී ලබා දෙන්න හැකියාවක් නැහැ. හෙක්ටයාර ලක්ෂයක් අක්කර 250,000ක් වී වගාව අපේ රටේ නතර වෙනවා. අනික් පැත්තෙන් වතුර දීම සීමා කරනවා. එතකොට කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, රජයක් විසින් කෘෂිකර්මාන්තයට දිය යුතු ශක්තිය ලබා නොදුන්නොත් එහෙම මිලියන 4.5ක් වෙච්ච ජීවත් වෙන කෘෂිකර්මාන්තෙන් ජීවත් වෙන කණ්ඩායම ඉතාම අසරණ තත්ත්වයට යනවා. ඉතින් ඒ හින්දා මට තප්පර 30ක් දෙන්න. මේ රජයට වැඩපිළිවෙලක් නැහැ. මේ රජය හිතාගෙන ඉන්නවා ඔවුන්ට ජනවරමක් හම්බුණා කියලා. ඔවුන්ට ජනවරමක් හම්බුනේ නැහැ. මේක ජනවරම විකෘති කරලා තමයි පාර්ලිමේන්තුව පවත්වාගෙන යන්නේ. ප්‍රජාතන්ත්‍රවාදය උල්ලංඝනය කරලා තමයි පාර්ලිමේන්තුව පවත්වාගෙන යන්නේ. ඒ වගේ අයහපත් ප්‍රතිඵල තමයි අද සියලුම ජාත්‍යන්තර දර්ශක වලින් එන්නේ. යහපාලනය කියලා ආණ්ඩුව තිබ්බට මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක වීම සම්බන්ධයෙන් අපේ රට ඉතාම බරපතල ආකාරයට ජාත්‍යන්තර සමීක්ෂණ වල කඩා වැටෙනවා. එතකොට මේ ප්‍රජාතන්ත්‍රවාදයත් යහපාලනය සම්බන්ධයෙන් මේ රටේ ජනතාවට ප්‍රශ්න ඉතුරු කරලා තමයි ආණ්ඩුව කවද හරි එළියට යන්න වෙන්නේ. බොහොම ස්තුතියි.
අනුබල රවුෆ් හකීම්, යව් 13 මිනිට්ස්. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපේ තරුණ සේමසිංහ මන්ත්‍රීතුමා ආවේගශීලීව මේ වර්තමාන ආර්ථික තත්ත්වය පිළිබඳව දැන් කතා කළා. එතුමාට මම කියන්න කැමතියි, මොකද එතුමාගේ දිස්ත්‍රික්කයේම අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ
මේ අපි මේ රජය බාර ගන්නකොට නල මාර්ගයෙන් වතුර ලබා දුන්නේ ලබා දීලා තිබුණේ ඉතාම සුළු භූමි ප්‍රමාණයකට. 2019 වෙනකොට මම පොරොන්දු වෙනවා අපි ගෙන යන මේ වැඩපිළිවෙල හරහා අපි නල මාර්ගයෙන් ජලය ලබා ගැනීමේ ප්‍රතිශතය අනුරාධපුර දිස්ත්‍රික්කයට 90% වෙන භූමි ප්‍රමාණයකට අපි ව්‍යාප්ත කරන්න අපි වැඩ කටයුතු කරගෙන යනවා. මේක කරද්දී අනිවාර්යයෙන්ම සිදු වෙනවා අපට ඔබතුමන්ලගේ ආණ්ඩුවෙන් පටන් ගත්ත ඒ ක්‍රියාදාමයේ උඩ ජල සම්පාදන මණ්ඩලය පිළිබඳව දිනේෂ් ගුණවද ඇමතු මොකද කියන්න ඕනද? කියන්න කියන්න.
තෝ දැන් අනුරාධපුර උතුර ජල යෝජනා ක්‍රමය මහ කනදරාව ආශ්‍රිතව ක්‍රියාත්මක වෙන අද ඉතාම මන්දගාමී ස්වභාවයක තමයි තියෙන්නේ. ඒ ව්‍යාපෘති ඇමතුමා ක්‍රියාත්මක වෙනවද ඒ සම්බන්ධයෙන්? මොකද
ඒක
නැවතිච්ච ආකාරයක්
තමයි තියෙන්නේ. අනිවාර්යම ක්‍රියාත්මක වෙනවා. මොකද මේ ප්‍රතිසම්පාදන ක්‍රියාවලියේ යම් ප්‍රමාදයන් තිබෙනවා. ඒ ප්‍රමාදයන් නෑ 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 ඒව ආවරණේ වේවි ආවරණේ වේවි බය වෙන්න එපා. මේ දැන් වෙලා තියෙන වැඩේ අපේ දිනේෂ් මේ මගේ පූර්වගාමි අමාත්‍ය අපේ දිනේෂ් ගුණවර්ධන අමාත්‍යතුමා මේ විවාදයේ පටන් ගනිද්දි කිව්වා අපි මේ රාජ්‍ය සතු දේපළ විකුණන්න යනවයි කියලා. විශේෂයෙන්ම ප්‍රධාන පෙළේ රජයේ ආයතන විදුලි බල සංස්ථාව ඒ වගේම ජල සම්පාදන මණ්ඩලය ඛනිජ තෙල් සංස්ථාව වැනි රාජ්‍ය ආයතනය අපි විකුණා දැමීමට දැන් කටයුතු කරගෙන යනවායි කියලා මහා ප්‍රෝඩාවක් මෙතන කතාවක් කිව්වා. ඒකෙන් මම කියන්න උනේ ඉතාම පැහැදිලිව දිනේෂ් ගුණවර්ධන අමාත්‍යතුමාගේ කාල පරිච්ඡේදී තුල මාත්‍යේ ආණ්ඩුව තුල හිටියා. එවෙලේ පීබී ජයසුන්දර අපේ භාණ්ඩාගාරයේ ලේකම්තුමා ගත්ත ක්‍රියාදාමය හරහා ජල සම්පාදන මණ්ඩලය වැනි රාජ්‍ය සතු ආයතනවලට ඒකාබද්ධ අරමුදලෙන් 7%ක්වත් ලබා දුන්නේ නැහැ කිසිම ව්‍යාපෘතියක් කරන්න. අලුත් ක්‍රියාදාමයක් හඳුන්වා දුන්නා. එනම් කෙලින්ම ආයතනවලට කිව්වා අභ්‍යන්තර බැංකු හරහා ණය ගන්න, විදේශ බැංකු අපනයන ණය ලබා දෙන බැංකු හරහා ණය කෙලින්ම ලබාගෙන ආයතනය ස්වාධීනව පවත්වාගෙන යාමට කටයුතු කරන්නයි කියලා කිව්වා. ඒ ක්‍රියාදාමය තුල අනිවාර්යයෙන්ම ණයබරතාවය වැඩි වෙනවා ආයතනයක. ඒ ණයබරතාවය වැඩි වුණාට අපි කවදත් කියන්නේ නැහැ මේ ආයතනය අපි විකුණා දමන්න සූදානම් වෙනවයි කියලා. අපි මේ ණයබරතාවය තියෙද්දී අපි ඒ කාර්යක්ෂමව මේ ආයතනය නඩත්තු කිරීමේ වැඩපිළිවෙල් පිළිබඳව ඒකේ මූල්‍යමය තත්ත්වය ගොඩ ගැනීම පිළිබඳව ගන්නා ණයවල මේ පොලි අනුපාතය පිළිබඳව අපි සැලකිලිමත් වෙන්න ඕනේ. ඉතින් ඒ පිළිබඳව සාකච්ඡා කරමින් වැඩ කරගෙන යනවා. මේ අවුරුද්ද විතරක් ජල සම්පාදන මණ්ඩලයේ අපි යෝජිත ව්‍යාප්තිවලට අපි හිටපු කතානායකතුමා ඉන්නවා යෝජිත ව්‍යාප්තිවලට අපි බිලියන 300ක් වැය කිරීමට සූදානම් වෙනවා. නමුත් මේවා ආපහු ගෙවන්න ඕනේ. මේ උඩ ණයබරතාවය වැඩි වෙනවා. නමුත් දැන් කියනවා අපට මේ රටට ආයෝජන ආව නැහැ කියලා කියනවා. ආයෝජනේ ගලා යෑම යම් දුරකට අඩාල වෙලා තියෙනවා කියලා දැන් දුස් කිව්වා. ඩොලර් මිලියන 450 ගානකට අඩු වුණයි කියලා දැන් දුස් කිව්වා. අපට ආයෝජනේ ගේන්න නම් අපිත් ආයෝජනය කරන්න ඕනේ යටිතල පහසුකම් වලට. යටිතල පහසුකමක් නැත්තම් කවුද ආයෝජකය මේ රටට එන්නේ? ඉතින් එබැවින් නෑ ඒක හරි නෑ ඒක සංසන්දනය කරලා කිව්වා තමයි. හරි නෑ ඒ වගේම මේ ඩොලරේ රුපියලේ අනුපාතය පහත වැටුණායි කියලා දැන් කිව්වනේ 156ට ගියා කියලා. නමුත් දැන් සමහර සංවිධාන දැන් ටෙම්පල්ටන් අරමුදල මේ රටේ විශාල ලෙස විජේස සංචිතයක් අපිට ලබා ගැනීමට ඒ ටෙම්පල්ටන් අරමුදලේ මුදල් තිබුණා. ඇත්ත තමයි. අලුත් ට්‍රම්ප් ආණ්ඩු ආවට පස්සේ ෆෙඩරල් රිසර්ව් එක ඒගොල්ලන්ගේ රේට්ස් එක වැඩි කළා. වැඩි කළාම ඒකෙන් ප්‍රතිඵලයක් ඇතිද? වෙන විකල්පයක් නැහැ. මේ ටෙම්පල්ටන් මේ සමාගම සම්පූර්ණයෙන්ම ඒ මුදල අහකරක් ගත්තා. බිලියන 3කට වැඩි ප්‍රමාණයක් රටෙන් එළියට ගලාගෙන ගියා. ඉතින් ඒකෙන් ඇතිවෙන ප්‍රතිවිපාකය තමයි අපේ මේ රුපියලේ අගය අඩුවීම. ඉතින් ඒක අපි පිළිගන්න ඕනේ. ඒක සාමාන්‍ය ස්වභාවය. අපිට විතරක් නෙවෙයි, දියුණු වෙන හැම රටක්ම ලෝකේ මේ ගණයට වැටලා තිබෙනවා. ඒක හරි. නෑ, අපි දැන් බැර කිරීම නෙවෙයි ප්‍රශ්නේ. ප්‍රශ්නේ වෙලා තියෙන දැන් වර්තමාන ලෝක ආර්ථික තත්ත්වයත් හරියට අවබෝධ කරගෙන අපිට දොස් කිව්වනම් ප්‍රශ්නයක් නැහැ. මෙහෙම තත්ත්වයක් තිබෙනවා. ගිය ආණ්ඩුවේ තිබුණු වෙලෙත් there was a recession, world recession was there. Due to the recession there were problems. You see, in places like Thailand, you know, the Thailand baht went to a negative value. There were so much so everybody started going to Thailand to buy cheap goods. You see, that happened. You see, these things happened because foreign investors suddenly pull out their investments in your financial markets. So these things have happened in the past. It may happen in the future, but we have to have sound fiscal policies. Our monetary policies had to be properly geared to meet this situation. This is what we are trying to do. In a while, I think Honorable Dr. Amunugama will explain to you one of the biggest foreign investments that is going to happen in a few days' time in Sri Lanka. This is something you all started, borrowed heavily from the Chinese, built up massive infrastructure in Hambantota, and I'm sure the former speaker is fully aware of this. He is very happy because this whole project is going to bring a lot of prosperity to his district.
$2 billion.
$2 billion is going to be invested by the Chinese to improve not only the infrastructure, the already existing port is going to have cranes and other extra equipment to the value of more than $600 million to be invested. It's a good investment. No. What I'm saying, you all didn't do this. You all borrowed, left it for us to save the country. So, no. But in the meantime, you all are organizing protests there. You are getting people to sit on the streets. Poor port workers are asked to sit on the road and start a massive protest.
But he didn't do that.
Don't be opportunistic. You see, now what we are trying to do is to save this country from the mess. You all put? No. Let us not argue about the. No, I have very limited time. No, you are going to speak? No, you better speak when you have your time. Now, Mr. Deputy Speaker, we were there with the President last night. You were also there. We discussed these matters. No, this is a national government. We had a variety of issues on the matter pertaining to Hambantota Port. We discussed among ourselves, and we have now decided to go ahead with this development program of the Hambantota Port. So that is going to bring in not only developing the port and increase in the transshipment volumes, which is almost at a 0% now, unless if you don't divert the cargo that needs to come to Colombo to Hambantota. That was what was being done in the past. You see, you send the motor cars down there. Finally, the poor consumers had to pay more to get their cars cleared.
35,000 rupees more per car.
But this is not going to happen in the future. We are not going to divert any traffic from Colombo. There are going to be already two terminals that have been privatized. There may be more terminals coming there in Colombo. And Hambantota will have one of the largest terminals, which will have very high throughput of containers coming and landing there. So that is going to create a paradigm shift in the way this country is going to go forward. Not only that, a massive industrial park is going to come. They are going to be, Chinese have undertaken to, to shift some of their industries. You know, we have now look at our export basket. We had never diversified our export basket. From 1990, whatever exports we had remains the same today. Garments, tea, some agricultural exports. These are our traditional exports from 1990s onwards. It has never changed. Now, we have to change that basket. So our export basket has to change, and we have to diversify. Diversification cannot come unless some industrial nation comes and invests and then creates a value chain so that they will be able to produce components and other items for industrial output in this country. So that will increase employment opportunities. So this is going to create a massive infrastructure boom in the country. So therefore, what I would say is that the Honorable Dinesh Gunawardena quite opportunistically have tried to throw these brickbats at us at a time like this. But this is a time at which both the opposition and the government... Yes, definitely. The Honorable Hezbollah is very keen about the sewerage project in Kathanguri. Yes, we are going to go ahead with the sewerage project in Kathanguri. We will definitely implement that. Now, that is another issue. Because now, recently, I went to Trincomalee yesterday. There is an unfortunate dengue outbreak.
You are running out of time.
And saw what was happening.
You are running out of time.
Thank you very much, Deputy Speaker. I'll wind up. Now, I want to thank three forces and the police for having undertaken a massive cleanup operation in places like Kinya and other areas of the Trincomalee town. I was there at the Trincomalee town provincial health director's office, as well as in Kinya this weekend, to see about what was happening regarding the dengue outbreak that has unfortunately claimed almost 16 lives in that area. I must thank the Minister of Health, Honorable Rajesh Senaratna, and his ministry, as well as other officials of the health department, to have set up a high dependency unit. There's a second unit apart from Nigambu, which have been set up in Kinya Hospital. That high dependency unit has volunteers coming from all over the country. Several doctors from other hospitals have come to Kinya to assist in the effort to curb the escalating rate of dengue outbreak. There is almost about 1,500 patients in that hospital. It's a small hospital in the middle of the town. In fact, the location of the hospital itself has created half the problem. So there is a serious problem of sewerage, and gully bouncers had to be bought. All that we have gone and promised. We are taking steps to control this epidemic, but of course, in controlling the epidemic, the public had to cooperate. As a matter of fact, there are almost 800 civilian volunteers. Also, I got together with almost 800 forces personnel from the tri-forces as well as the police, who is going around the entire area in a cleaning operation. I hope these efforts will succeed. I must thank all the volunteers who have come from all parts of the country, particularly from the government medical service. The doctors who have come there to assist in this program. And I must thank the Honorable Prime Minister. He is to have a massive youth camp there in Trincomalee next week. See, because of that, there is more contingency arrangements that are being made. I'm sure this outbreak could be brought under control very soon. Thanking the Health Ministry for all what has been done. I also thank the opposition for having brought up this debate today so that we can meet those arguments and explain to the country the true position today. Thank you.
Honorable William Andrew.
Sabaikku Thalaimadhaangum, Gaurava Pirathi Sabanaayar Avargale, Enakku Mun Pesiya கௌரவ அமைச்சர் ஹவோக்கிம் அவர்கள் கூறியது போல எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் கட்டுக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடுதலாக இந்த குடிநீர் விஷயம் பெற்ற விடயம் உண்மையிலே குறிப்பாக படுவாங்கரை மக்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற விடயத்திலே குறிப்பாக அமைச்சர் அவர்கள் வேகமாக தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, டெங்கு விடயம் பற்றி பேசப்பட்ட போது உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே டெங்கினுடைய பெருக்கம் கூடுதலாக இருக்கின்றது. நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வைத்திய சாலைகளை அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுபோன்று கிழக்கிலே டெங்கு உடைய அபாயம் இருப்பது போல வடமாகாணத்திலே பன்றி காய்ச்சலுடைய தாக்கமும் இருக்கின்றது. உண்மையிலே அண்மித்த காலமாக டெங்கு ஒழிப்புக்காக இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றதான துரித நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகிறோம். இருந்தபோதிலே இன்னும் அதிகளவான வைத்திய சேவைகளை கூடுதலாக வழங்கி அந்த பகுதியிலே இருக்கின்றதான மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசும் பொழுது ரூபாவின் பெறுமதியை தற்போது பாதுகாப்பது என்பது பாரிய சிக்கலான விடயமாக மாறியுள்ளதாக மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாளுக்கு நாள் குறைவடைகின்றமை மற்றும் அந்நிய செலவாணியின் வெளியேற்றம் அதிகரித்துள்ளமையால் ரூபாயை பாதுகாப்பது என்பது சிக்கலாக மாறியுள்ளது. உண்மையிலே அதற்காகவே கடந்த வருடம் நவம்பர் மாதம் வரை நேரடி வெளிநாட்டு முதலீடு 444.5 மில்லியன் டாலர் வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கருதப்படுகிறது. இது 134.4% வீழ்ச்சியாகும். இதேவேளை அரசாங்க பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடுகள் மீண்டும் வெளியேறும் வேகம் அதிகரித்துள்ளது. 2016 அரசாங்க பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்டிருந்த 324.3 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 14 வரை 309.2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. அதற்கமைய அரசாங்க பத்திரங்களில் வெளிநாட்டவர்களின் முதலீடு அளவு தற்போது வரையில் 104.4% வரை குறைவடைந்துள்ளதாக வங்கி தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உண்மையிலே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் ஒவ்வொரு அரசுகளும் ஏற்படுத்துகின்றதான கடன் தொகை, அந்த கடன் தொகை அதிகரிக்கும் பொழுது அது இந்த நாட்டிலே கூடுதலாக பாதிப்புக்கு உள்ளாக்க செய்வதே இந்த நாட்டினுடைய வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் என்பதை யாரும் மறக்கவோ முடியாது. இன்றைய நிலையிலே பார்த்தால் சாதாரண பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்கின்றது. இந்த சாதாரணமான பொருட்களின் விலைகளினுடைய அதிகரிப்பு இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துவதாக காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய இந்த நல்லாட்சி அரசிலே சதோசையிலே வந்து பொருட்களை வாங்குங்கள் என்று கூறினால் நிச்சயமாக குறிப்பாக இந்த சதோச இன்று நாட்டிலே எல்லா இடங்களிலுமே நிறுவப்படவில்லை. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அளவாஞ்சிக்குடி பகுதியில் மாத்திரம்தான் சதோச திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சதோசையிலே சாதாரண மக்கள் பொருட்களை வாங்குவதாக இருந்தால், குறிப்பாக வெறுகளில் ஒருவர் வாங்குவதாக இருந்தால் அவர் வெறுகளில் இருந்து களுவாஞ்சிக்குடிக்கு பயணம் செய்ய வேண்டும். அல்லது அவர் வெறுகளில் இருந்து அல்லது மட்டக்களப்பில் ஒருவர் புலனருவிக்கு பயணம் செய்ய வேண்டும் அல்லது அம்பாறைக்கு போக வேண்டும். ஆகவே இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வாதாரத்திலே தாக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாக இருந்தால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இறக்குமதி இந்த நாட்டிலே செய்யப்படுகிறதோ அதற்கு இணையாக ஏற்றுமதியும் இந்த நாட்டிலே அதிகரிக்கப்படும் பொழுதுதான் இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஏற்றுமதியை அதிகரிப்பதாக இருந்தால் இந்த நாட்டிலே குறிப்பாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு கிராமட்டங்களிலும் உள்ள வளங்களை சரியாக இனங்கண்டு அந்த வளங்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி துறையை நாங்கள் இறக்குமதி துறைக்கு நிகராக அதிகரிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்றைய பொருளாதார வளர்ச்சி பற்றிய விஷயத்திலே கருத்து தெரிவிக்கும் பொழுது அமைச்சர்கள் சொல்லும் பொழுது சுற்றுலா பயணத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அதுபோன்று புதிய முதலீடுகள், குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகளை இங்கே கொண்டு வர வேண்டும், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகளை சரியான முறையிலே அதற்கான ஊக்குவிப்புகளை இந்த அரசு உரிய முறையிலே மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக என்று நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வாழைச்சேனை காகித ஆலை. இந்த வாழைச்சேனை காகித ஆலை அனைவரும் மறந்த விடயம், உண்மையிலே 3800 பேருக்கு மேற்பட்டோர் வேலை புரிந்த ஒரு காகித ஆலை. 2015 வரவு செலவு திட்டத்தின் போதும், 2016 வரவு செலவு திட்டத்தின் போதும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பிரதம மந்திரியோடு நாங்கள் பேசினோம். இந்த தொழிற்சாலையை திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வந்தபோது அவர்களோடு கூட பேசி சம்பந்தப்பட்ட அமைச்சோடு நாங்கள் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்திக்க வைத்து உடனடியாக இந்த வாழைச்சேனை பகுதியிலே மூடப்படுகின்ற நிலையில், அதாவது வேகமாக மூடப்படுகின்ற ஒரு ஆபத்தான நிலை இருக்கின்ற அந்த தொழிற்சாலையை திறவுங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த காகித ஆலையை திறப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும், அதாவது அந்த காகித ஆலையை மீள கட்டியெழுப்பி பழையபடி அதை இயங்க வைப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே அந்த காகித ஆலையை கொண்டு நடத்துவதற்குரிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சரியான முறையில் இடம் காண முடியும். சீனா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள், குறிப்பாக டென்மார்க் போன்ற நாடுகளில் உள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அந்த காகித ஆலையை நவீனமயப்படுத்தி திறப்பதன் மூலம் அந்த பகுதியிலே வேலையேற்றிருக்கின்றதான அதிகளவான இளைஞ யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும். ஆகவே இந்த விடயத்திலே அரசு அதிகளவு கவனத்தை செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பில் இருக்கிற ஓட்டு தொழிற்சாலை போன்ற சில தொழிற்சாலைகள், அதாவது கடந்த காலத்திலிருந்து மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது, அவற்றை திறப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே இந்த விடயத்திலே இந்த நல்லாட்சி அரசு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், காலத்தை இழுத்தடிக்காமல். அது மாத்திரமல்ல, இன்று ஏற்கனவே இருக்கிறதானே தொழிற்சாலைகளை திறக்காத நிலை ஒரு பக்கம், அதே வேளையிலே புதிய தொழிற்சாலைகளை அங்கு திறப்பதற்கான எந்த முஸ்திப்பும் அல்லது எந்த முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படாத நிலையையும் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே வேளையிலே உண்மையிலே இந்த நல்லாட்சி வரும்பொழுது, குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கையிலே மதுபானம் மற்றும் புகைத்தலை நீக்குவதாக வாக்குறுதி அளித்து இந்த நல்லாட்சி வந்தது. ஆனால் நல்லாட்சி ஏற்பட்டு 18 வாரங்களுக்குள் கல்குடாவிலே ஒரு மதுபான உற்பத்தி சாலையை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் திறக்கப்படாத நிலை என்பது ஒரு பக்கம், புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்படாத நிலை என்பது ஒரு மறுபக்கம். ஆனால் மதுபான உற்பத்தி சாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 2015 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சரியாக 18 வாரங்களுக்குள் கல்குடா பகுதியிலே ஒரு மதுபான உற்பத்தி சாலைக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மதுபான உற்பத்தி சாலை டபிள்யூ மெண்டிசன் கம்பெனியினுடைய நிர்வாகத்துக்குள்ளே வருகின்றது. குறிப்பாக இன்று பேசப்படுகின்ற அர்ஜுன் மகேந்திரனுடைய மருமகன் அலோசியஸ் அவர்கள் இதனுடைய சேர்மனாக இருக்கின்றார். 2017 வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த கம்பெனிக்கு 100% வரிச்சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. 19 ஏக்கர் நிலப்பரப்பிலே இந்த மதுபான உற்பத்தி சாலை அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ரூபாய், 450 கோடி ரூபாய் செலவிலே இந்த மதுபான உற்பத்தி சாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் மதுபானத்தினுடைய, அதாவது மதுபான நிலையங்கள் அதிகமாக இருக்கின்றன. இலங்கையை எடுத்துக்கொண்டால் சனத்தொகைக்கு ஏற்ப மதுபான சாலைகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இலங்கையிலே அதிகளவான மதுபான சாலைகளை கொண்ட மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள், குறிப்பாக கூடுதல் 3 தசாப்த காலத்தில் யுத்தத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். 2000 யுத்தம் முடிந்து இப்பொழுது மக்கள் ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி வருகின்ற பொழுது இவ்வாறான மதுபான சாலைகளுக்கு இந்த நல்லாட்சியில் இடம் இருக்காது என்று எங்கள் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் மதுபான சாலை என்ன, மதுபான உற்பத்தி, ஒரு மதுபான உற்பத்தி சாலை அங்கே திறக்கப்பட்டிருக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதுபான உற்பத்தி சாலையை திறக்க வேண்டாம், இதற்குரிய வேலையை எங்கே செய்ய வேண்டாம் என்று மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த போது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரிவு, நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே, பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பல தடவை நாங்கள் இது சம்பந்தமாக பேசிய போதும் அந்த கருத்துக்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கிருக்கின்றதானே குரலை பெற்று பிரதேச சபையினுடைய பிரதேச சபை செயலாளர், பிரதேச சபை பல தடவை இது சம்பந்தமான விடயங்களை அறிவித்தும் அவற்றை எல்லாம் மீறி
மக்களுடைய எதிர்ப்பை மீறி, மக்கள் பிரிவினுடைய கருத்துக்களை மீறி, ஓரலை பற்றி பிரேச சபையினுடைய கருத்துக்களை மீறி இன்று அந்த மதுபான உற்பத்தி சாலை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட பகுதியிலே ஏற்கனவே மதுபான நிலையங்கள் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான மதுபான உற்பத்தி சாலைகளை திறப்பதற்கு பதிலாக எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்றதான ஏற்கனவே வலுவிழந்து போனதான தொழிற்சாலைகளை திறக்க முடியும். அதை கூட அதிகளவான இளைஞ யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும். அதைத்து நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே நிதி அமைச்சுக்கு கீழ் இயங்குகின்றதான இரண்டு திணைக்களங்கள், மதுவரி திணைக்களம், கலால் திணைக்களம் போன்றவை இதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றது. அது சம்பந்தமான கட்டுரைகள் 12ஆம் தேதி 19ஆம் தேதி வெளிவந்ததான சண்டே டைம்ஸ் பத்திரிகைகளிலே இந்த மதுபான உற்பத்தி சாலை பற்றியதான விடயங்கள் வந்திருக்கின்றன. பொருளை பற்றி பிரேச சபை செயலாளர்கள் பல தடவை சம்பந்தமாக கூறியும், அதாவது சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதாக, இதர பிரச்சனை இருப்பதாக கூறியும் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் பிரேச சபையினுடைய அங்கிருக்கிறான உள்ளூர் அரச நிர்வாகத்துறையினுடைய அனுமதிகளை பெறாமல் அவற்றை தட்டி கழித்து இந்த உற்பத்தி சாலை அங்கே உற்பத்தி சாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்திலே இந்த நல்லாட்சி அரசு கூடுதலாக கவனம் செலுத்தி இவ்வாறான மதுபான உற்பத்தி சாலைகளுக்கு பதிலாக எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் பேட்டைகளை கொண்டு வர வேண்டும். அதனூடாக உள்ளூர் வளங்களை சரியான முறையில் இறங்கண்டு அந்த உள்ளூர் வளங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக உள்ளூர் கிராம மட்டங்களிலே, உள்ளூர் பிரதேச மட்டங்களிலே அந்த வளங்களை இனங்கண்டு சரியான முறையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொழுது நாங்கள் ஏற்றுமதி அதிகரிக்க முடியும். குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயத்தை நாங்கள் இன்னும் கூடுதலாக நவீனமயப்படுத்த வேண்டியிருக்கின்றது. மாற்று பயிற்சிகளை கூடுதலாக அறிமுகம் செய்து அவற்றை வளப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதற்கான மானியங்களை கூடுதலாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது. கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகளவான குளங்கள், மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே கடந்த 3 தசாப்த காலங்களில் நடந்ததான யுத்த நடவடிக்கைகளினால் அதிகளவான குளங்கள் அங்கே தூர்ந்து போய் நிலை இருக்கின்றது. அதிகளவான குளங்கள் பாவனைக்கு உதவாமல் பாதிப்படைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான குளங்களை மட்டக்களப்பிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. இவ்வாறான குளங்களை புனரமைப்பதன் மூலம் அதிகளவான விவசாய வீதிகளை பலப்படுத்துவதன் மூலம் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய விவசாயத்திலே ஒரு விவசாயத்தினுடைய உற்பத்தியில் ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஆகவே இது மாத்திரமல்ல, இந்த உயரிய சபையிலே இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக கடந்த அரசினுடைய காலத்திலே முன்னெடுக்கப்பட்டதான சில அபிவிருத்தி சார்ந்த கட்டிட வேலைகள் இந்த இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பினுடைய பாட்டாளிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற மட்டு நகரிலே உள்ள ஒரு மிகப்பெரிய நூலக கட்டிடம் 90 மில்லியன் ரூபாய் செலவழித்து கட்டப்பட்டு அது பூர்த்தியடையாமல் இன்று அவ்வாறே கைவிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் 146 மில்லியன் அந்த கட்டிடத்தை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே 90 மில்லியன் ரூபாய் அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அதை முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த 90 மில்லியனும் வீணாக போகின்ற நிலைமை ஏற்படும். அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பிலே சந்தி வழியிலே, அதாவது முதியோருக்கான ஒரு கட்டிடம் 8 மில்லியன் ரூபாய் செலவழித்து கட்டப்பட்டு அது இடையிலே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு 22 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. அதுபோன்று இதயபுரத்திலே ஒரு டென்னிஸ் கோர்ட் விளையாடுவதற்காக 4 மில்லியன் ரூபாய் செலவழித்து கட்டப்பட்ட அந்த வேலையும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு இன்னும் 6 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆகவே கடந்த அரசே முன்னெடுக்கப்பட்டதான இவ்வாறான கட்டிட வேலைகளை இடைநிறுத்தி பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிற நிலைமையை தொடர்ச்சியாக விடாமல் இந்த அரசிலே அவற்றை நிவர்த்தி செய்து தருமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
ஹானரபிள் கபீர் ஹஷீம், யூ ஹேவ் 13 மினிட்ஸ்.
ஸ்தூதி நியோஜக கதாநாயகத்துமணி. அப்பி விசேஷன்ம மே ரட்டேத்தியன சம்பத்வலின் ஹரியர் பிரயோஜனே கத்து நதி ரட்டாக் கட்டியட்ட பத்வராசிட்டின பவ மட சித்தேனவா எக பேத்தகிங் அப்பே தியன ஸ்வபாவிக சம்பத் இவாகேம தனும ஸ்ரம சம்பத மினிஸ் சம்பத ஆதி வாஷேன் அப்பி ஹரியட பாவிதா கரல மே ரட்ட தியுனு கிரிம சந்தா கட்டயுத்து கரல தியனவாது எக பேத்தகிங் அர பயே ஹேப்பின முத்துபெல்லா பேத்தகட்ட விசிகரல ගොළු බෙල්ලා බෙල්ලේ එල්ලන් ඉන්න අපට එහෙම වෙලා තියෙන්නේ ඇයිද කියලා හිතන්න පුළුවන්. ඉතින් මේ හොඳම වේදිකාව මේ පාර්ලිමේන්තුව. අපි නිතරම දේශපාලන වශයෙන් දෙපැත්තකට වෙලා මේ ජාතික අරමුණ ගැන නොසිතා දේශපාලනය කෙරුවා මිසක් ප්‍රධාන මූලික ප්‍රශ්න විසඳුවේ නැහැ. පැවති රජය රටට කරපු ආර්ථික සමාජ සහ මහා විනාශය අපි පළමුවෙන්ම තේරුම් ගන්න ඕනේ. ආර්ථිකම වශයෙන් සමාජ වශයෙන් අපි ඉතිහාසයේ වරද්දගත්ත තැන් අපි නිවැරදි කරන්න නම් අපි ඒක වෙනස් කරන්න නම් මේ රට නිෂ්පාදිත ආර්ථිකයක් බවට පරිවර්තනය කිරීමට යම් යම් පියවර ගන්න ඕනේ. ඒ පියවර ගැනීම ලේසි නැහැ. ඒක අමාරුයි. 2015 මහින්ද රාජපක්ෂ මහතා කලින් ජනාධිපතිවරණයකට යන්නේ මම එදාත් කිව්වා වගේ සුමනදාස කියන ජ්‍යොතිෂ්‍යවේදී කියපු නිසා නෙවෙයි. එයාගේ ආර්ථික විශේෂඥයෝ උපදේශකවරු කියන මේ රටේ තියෙන ආර්ථික අර්බුදය ණය උගුල පැහැදිලි කරලා දුන්නට පසුව කලින් ඡන්දයකට යන්න තීරණය කරනවා. කෙලින්ම ලොකු අර්බුදයකට යනවා කියලා දැනගෙන තමයි මේ ඡන්දයට යන්නේ. පරදී කියලා හිතුවේ නැහැ. අපි දැන් අපෙන් අහනවා මේ ආණ්ඩුව මොකද්ද කරන්නේ? වැඩක් නැහැ කියලා කියනවා. මම හිතනවා අපි රාජපක්ෂ පාලන කාලයේ නියෝජ කතානායකතුමනේ අපි දැක්කේ ප්‍රදර්ශනවාදී සංවර්ධනයක් නෙවෙයි සංදර්ශනයක්. නමුත් ඒ ප්‍රදර්ශනවාදී භෞතික වර්ධනය වෙනුවෙන් අපි බලපොරොත්තු වෙන්නේ මේ අපේ විශ්වාසය තියෙන්නේ සැබෑ සංවර්ධනයක් හදාගන්න. දරණීය සංවර්ධනයක් මේ රටේ ඇති කරන්න. ඒක ලේසි නෑ. ඒකට අපි කැප වෙන්න ඕන. අපි අර සාමාන්‍යයෙන් අපි අහලා තියෙනවනේ ගමේ කියනවනේ ණයට සල්ලි අරන් මගුල් කාලා ණය ගෙවා ගන්න බැරි වුණාම බිරිඳව දික්කසාද කරලා ඈ ඒ වගේ ජාතිය සංවර්ධනයක් කරන්න තමයි ඒ දවස්වල කටයුතු කරේ. ණයට සල්ලි අරගෙන මගුල් කරලා අන්තිමට කරන්න බැරි වෙනකොට බිරිඳක් දික්කසාද කරන තරමට රට තල්ලු කරලා තිබුණා. ඉතින් අපිට ගන්න පුළුවන් සෑම ණයක්ම රාජපක්ෂ මහත්තයා ගත්තා. ඒ දවස්වල රුපියල් 100ක මුදලක් අරගෙන රුපියල් 70කට වැඩ කරලා රුපියල් 30ක් සාක්කුවේ දාගත්තා. ඒක සාමාන්‍ය දෙයක්. ඉතින් රට කොහොමද ඉස්සරහට යන්නේ? ඉතින් ආර්ථික සංදර්ශනයයි ආර්ථික සංවර්ධනයයි අතර ලොකු වෙනසක් තියෙනවා. ඒකෙන් ඇතිවෙච්ච හානිය මේ රට තේරුම් ගන්න ඕනේ. ඉතින් මට මතක් වෙනවා පසුගිය දිනවල් වල නියෝජ්‍ය කතානායකතුමනි අමරසිරි පීරිස් මහතා ගායනා කරපු අපූරු සින්දුවක්. ඒ සින්දුවේ ඔහු කියනවා මට මගේ නොවන මගේම ආදරයක් තිබුණා කියලා. ඒ වගේම රාජපක්ෂ රෙජීමේ ගජමිතුරන්ට ඒ වගේම සින්දුව පොඩ්ඩක් වෙනස් කරලා කියන්නත් පුළුවන්. එහෙම යන්නේ මට මගේ නොවන මගේම මන්දිරයක් මල්වානේ තිබුණා කියලා කියන්න පුළුවන්. තෝවාගේ දේවල් තමයි සිද්ධ වුනේ. අයිතිකාරයෝ නැති ගෙවල්, අයිතිකාරයෝ නැති වාහන, අයිතිකාරයෝ නැති ඉඩම්, අයිතිකාරයෝ නැති ණය, මේ හැම දෙයක්ම පෞගිය කාලේ සිද්ධ වෙච්ච දේවල්. ඉතින් මේවා දැන් තනින් තන මතුවෙනවා. අයිතිකාරයෝ නැති ඉඩම් මතුවෙනවා, වාහන මතුවෙනවා, ණයත් ඒ වගේ මතුවෙනවා. මේවා ගත්ත මිනිහෙක් නෑ අද. ඔයක තමයි ප්‍රධානම ප්‍රශ්නේ. ඉතින් අද රට ඒ වගේ කොල්ලකාපු අය මේ රට අස්ථාවර කරන්නට බලය ආපහු හදිසිය ගන්න එක එක ක්‍රම යොදවනවා ඇති. අර ගොබෙල් න්‍යායක් පාවිච්චි කරලා ආණ්ඩුව මොකද්ද කරන්නේ, මුකුත් කරන්නේ නැහැ කියන මේ න්‍යාය දිගටම කියාගෙන යන්න උත්සාහ කරනවා. අපි මොකද්ද ඇත්තටම කරන්නේ? 2015 සහ 2016 අපි විසඳාගත යුතු ආර්ථික ප්‍රශ්න ගණනාවකට මුහුණ දෙන්න සිද්ධ වුණා. අපි බාරගත්තේ අර ණයට මගුල් කාලා ණය ගෙවන්න බැරි වෙච්ච දික්කසාද වෙච්ච බිරිඳක්. ඒත් එක්ක තමයි අපි කරගහන්නේ. ඒ බිරිඳ ICU එකෙන් එළියට අරගෙන හදන්න සුව කරන්න අපි උත්සාහ කරනවා. ඒක ලේසි වැඩක් නෙවෙයි. ඒ ණය උගුලෙන් එළියට එන එක තමයි අගමැතිතුමාගේ පළවෙනි අභියෝගය වුණේ. ඒක ඉස්සරහට එන වැඩපිළිවෙලක් හදන්න, අත්තිවාරම දාගන්න, සංවර්ධනය ඉදිරියට ගෙනියන්න ඉස්සර අත්තිවාරමක් අවශ්‍යයි. හම්බ කරන සෑම රුපියල් 100කින් රුපියල් 95ක් පමණ ණය ගෙවන්න යනවා නම් සංවර්ධනය කරන්නේ කොහොමද? මුදල් ඉතුරු වෙන්නේ කොහොමද? ඉතින් හැම රුපියල් 100කට රුපියල් 95ක් මේ රටේ සෑම පුරවැසියෙක්ම ණය ගෙවනවා නම් ඒක ලේසි අභියෝගයක් නෙවෙයි. අපි 2015 පළමු මාස 9ට සාපේක්ෂව 2016 අදාළ කාලය තුල ලංකාවේ ආදායම රුපියල් මිලියන 959,553 න් රුපියල් 1,01,80,31 දක්වා 123 කින් වාර්තාගත වර්ධනයක් අපි ලබලා තියෙනවා. මේ රටේ ආදායම වැඩි කරලා තියෙන 123 කින් 2015යි 2016යි අතර. රාජපක්ෂ පාලන කාලේ දූෂිත පරිපාලනයක් තිබුණා. ඒ වගේම දුර්වල ආදායම් කළමනාකරණයක් තිබුණා. තමන්ගේ ගජමිතුරන්ට ඒ වගේම කොන්ත්‍රාත්කරුවන්ට ජාවාරම්කරුවන්ට බදු අය කරේ නැහැ. ඒ නිසා රටේ ආදායමත් කඩා වැටුණා. දැන් අපි ඒක වෙනස් කරගෙන යනවා. නමුත් එකපාර මේක උස්සන්න බෑ. නමුත් අපි අවුරුද්දක් ඇතුළේ ඒක 123 කින් වර්ධනයක් ඇති කරලා තියෙනවා. ආදායම වැඩිවීම අතර අපි ඒක කරලා තියෙන මොකද්ද? ඒකෙන් ණය පොලී ගෙවීම සඳහා මුදල් වෙන් කරන්න රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් වැඩි කරා රුපියල් 10,000කින්. ඒ ඔක්කොම ගෙවන්න වර්තන වියදම් 107.9%කින් වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් අපි මොකද්ද කරන්න කියලා අහනවානේ? මේ මුදල් උපයලා ආදායම් වැඩි කරලා පඩි වැඩි කරලා මේ මුදලුත් නැවත පොදු ජනයාට ලබා දීමේ වැඩපිළිවෙල අපි ක්‍රියාත්මක කරනවා. දැන් ඒ වගේම ඒ කාලය තුළම අපි ප්‍රාග්ධන වියදම 118.2%කින් වැඩි කරලා තියෙනවා. රටේ සංවර්ධනය සඳහා ක්‍රමවත්ව මුදල් වැඩි කරලා ඒ ප්‍රාග්ධන වියදම හරහා අවශ්‍ය ආයෝජනය කිරීම සඳහා අපි කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් වැඩ කරලා නැහැ කියලා කියන්න පුළුවන්ද? එදා කාලේ නම් රාජපක්ෂ යුගයේ මිලියන 10ක වැඩ කෙරුවා නම් මිලියන 20කට වියදම් කළ ප්‍රචාරය කරනවා. එහෙම තමයි මුදල් නාස්ති කරේ. අපි අද ප්‍රචාරය නොකරන එක තමයි අපේ අඩුපාඩුව වෙන්න පුළුවන්. අපි කරන වැඩ කියන්නේ නැතිකම. නමුත් අපි මෙන්න මේ වගේ වැඩ විශාල ප්‍රමාණයක් කරගෙන යනවා. අපි ගත්තම අංශ වශයෙන්, ශේෂ්ත්‍ර වශයෙන් ගොඩනැගීමේ කර්මාන්තය 114.9%කින් වැඩි වෙලා තියෙනවා. වර්ධනයක් තියෙනවා. ඒ වගේම manufacturing of metal products 128%කින් වැඩි වෙලා තියෙනවා. රබර් සහ ප්ලාස්ටික් අංශය 117.9%කින් වැඩි වෙලා තියෙනවා. ඒ වගේම උපකරණ සහ යන්ත්‍ර උපකරණ 114%කින් වර්ධනයක් ඇති වෙලා තියෙනවා. සේවා අංශය ගත්තම මූල්‍ය සේවා 12.4%කට වැඩිවීමක්. රක්ෂණ අංශය 7.5%ක වැඩිවීමක්. විදුලි සංදේශනය 7.3%යි. අධ්‍යාපනය 7.5%ක වැඩිවීමක්. IT සෙක්ටර් එක 7.1%ක වැඩිවීමක්. ඉතින් මේවා ණය උගුලක් මැද කරපු සංවර්ධනය කියන එක මතක තියාගන්න ඕනේ. ණය ගැන ගොඩක් දේවල් ගොඩක් අය කිව්වා. මට තේරෙන හැටියට මම දැකපු ගණන් හිලව් 90 මහ බැංකුව භාණ්ඩාගාරය සහතික කරපු ගණන් හිලව් 90 නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ වසර තුල විදේශ ණය වාරික සහ පොලි ගෙවන්න වෙන් කරන්න වෙන්න මුදල් ප්‍රමාණය ඩොලර් මිලියන 488යි. 2018 සහ 2009 2019 වසරවලදී එය පිළිවෙලෙන් ඩොලර් මිලියන 4144ක් සහ ඩොලර් මිලියන 3743ක් වෙනවා. ඒ අනුව 2017 සිට 2026 දක්වා ඒ කාලය තුළ මෙම රජය ගෙවිය යුතු විදේශ ණය සහ පොලි වටිනාකම ඩොලර් මිලියන 32196ක්. එනම් දළ වශයෙන් ගත්තම රුපියල් මිලියන 4,829,400ක්. ඒකයි අපි ගෙවන්න තියෙන ගාන 2026 වෙනකන්. ඒක 2017 සිට මේ වසරේ සිට 2020 දක්වා ගත්තම ඒ අවුරුදු 3 අතර පමණක්ම අපි ගෙවිය යුතු විදේශ ණය සහ පොලිය රුපියල් මිලියන 2,280,600යි. මේ ගණන් හිලව් දිහා බැලුවම රට සංවර්ධනය කරන්න මුදලක් ඉතුරු වෙයිද කියලාවත් අපි හිතන්න ඕනේ. මේක කරගාගෙන තමයි අගමැතිතුමාට මේ ආර්ථිකය ගොඩනගන්න සිද්ධ වෙන්නේ. මේක බැරෑරුම්කම අපි තේරුම් ගන්න ඕනේ. 2005 ඒ මහින්ද රාජපක්ෂ මහතා ආණ්ඩුව බාර ගන්නකොට එතුමා ඒ වෙලාවේ ගෙවිය යුතු සමස්ත ණය ප්‍රමාණයම රුපියල් 2,13,953යි. 2015 වෙනකොට මහින්ද රාජපක්ෂ මහතා යනකොට අපි ආණ්ඩුව බාර ගන්නකොට අපි ගෙවිය යුතු ඒ සමස්ත ණය ප්‍රමාණය රුපියල් 7,39,190යි. ඒ කියන්නේ කෝටි ගානකින් වැඩි වෙලා තියෙනවා. රුපියල් 7,39,190යි. එතකොට වැඩිවීම 5,00,000 පනස්දාහක කෝටි පන්ලක්ෂ පනස්දාහක වැඩිවීමක් සිදුවෙලා තියෙනවා මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ පාලන කාලේ. මේකෙන් වැඩි ප්‍රමාණයක් ණය අරන් තියෙන්නේ යුද්ධෙන් පසුව කියන එක මම විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ. මේ යුද්ධයට ගත්ත ණය නෙවෙයි. මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ රජයේ කාලේ අධික පොලි අනුපාතය යටතේ විදේශ වාණිජ ණය විශාල ප්‍රමාණයක් ලබා ගත්තා. ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර විශාල ප්‍රමාණයක් ලබා ගත්තා. මේ ඔක්කොම අරගත්ත ප්‍රමාණය දැන් ආපහු ගෙවන්න සිද්ධ වෙනවා. 2006 වසරේ පැවති රුපියල් මිලියන 48,447ක් වූ විදේශ වාණිජ ණය ප්‍රමාණය 2014 වෙන විට රුපියල් මිලියන 1,01,64,476ක් වෙනතරු ඒක වර්ධනය වුණා. ඒ කියන්නේ ඒක අසාමාන්‍ය වර්ධනයක්. ඒ කියන්නේ වර්ධනය ගත්තම 2100ට 2300ක වර්ධනයක් සිදු වෙලා තියෙනවා ඒ අවුරුදු 8ක් ඇතුළත. 100ට 2304ක වාණිජ විදේශ ණය ප්‍රමාණය වැඩිවීම. ඉතින් මේ මුදල් ප්‍රමාණය අරගෙන ආයෝජනය කරලා තියෙන්නේ කොහොමද කියන එක තමයි ප්‍රශ්නය. ණය ගැනීමේ ප්‍රශ්නය
අවසන් වෙගනේ.
මම ඉවර කරනවා නියෝජ කතානායකතුමනි. ණය ගැනීමේ ප්‍රශ්නයක් නැහැ. අපිත් ණය ගන්නවා. නමුත් ණය ගැනීමේදී අපි ඒ ණය ආයෝජනය කරන්නේ කොතනද? පෞර්ය කාල පරිච්ඡේදය තුල ඔහු ආයෝජනය කරපු ඒ ගත්ත ණය ආදායම් උපයන ව්‍යාපෘති වලටද ආයෝජනය කරේ කියන එක අපි මේ ප්‍රශ්නේ ඇහුවා නම් මම මෙතන මේ සභාවේ කියන්න කැමති එකක් හම්බන්තොට වරාය. තම සතයක් අපි හම්බ කරලා නැහැ. මත්තල ගුවන් තොටුපළ, සූර්යවැව ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය, හම්බන්තොට ජාත්‍යන්තර සම්මන්ත්‍රණ ශාලාව, නොරොච්චෝලේ විදුලි බලාගාරය, නෙළුම් කුළුණ මේ ආදි වශයෙන් කරපු මේවා සංවර්ධනයේද සංදර්ශනයේද කියන එක පැහැදිලිව අපිට පෙනී යනවා. සත් රුපියල් සතයක් මේකෙන් අපි හම්බ කරලා නැහැ මේ ණය ගෙවන්න. දැන් අපි මේක හරවන්න වැඩපිළිවෙලක් හදාගෙන යනවා. ඒ අත්තිවාරම තමයි දැන් මේ. ඒ නිසා තමයි ඒ හම්බන්තොට වරාය චීන රජයත් එක්ක සාකච්ඡා කරලා ඕක අවුරුදු 99ක බද්දකට ලබා දීලා ඒක හවුල් ව්‍යාපාරයක් සම්බන්ධ කරගෙන අපි ඒක දියුණු කරලා ඒකේ ණය ටික සම්පූර්ණයෙන්ම අයින් කරලා ඒ ණය රටේ එක පුරවැසියෙකුටවත් බරක් නොවි එහි කර්මාන්ත පුරයක් ඇති කරලා 10,000 ප්‍රමාණයක් මොණ්ඩාගල හම්බන්තොට මාතර ප්‍රදේශයේ අරගෙන කර්මාන්ත 1000කට වැඩි ප්‍රමාණයක් ආරම්භ කිරීමට අපි කටයුතු කරනවා. අපි ආයෝජනය කරලා තියෙන්නේ කොහෙද? අපි වැඩ කරලාද නැද්ද කියන එක මං කියන්නේ භෞතික සම්පත් වලින් විතරක් රටක් හදන්න බෑ. අපේ ආයෝජනය ගත්තම අපි එක පැත්තකින් අපි රජයේ සේවකයන්ගේ වැටුප් 10,000කින් වැඩි කරා. පෞද්ගලික අංශයේ වැටුප් 2,500කින් වැඩි කරා. අපි සමෘද්ධිය 100ට 200කින් වැඩි කරා. මහපොළ ශිෂ්‍යත්වය 2,500 සිට රුපියල් 5,000 දක්වා වැඩි කරා. අපි හැම ග්‍රාම සේවා වසමකට ලක්ෂ 10ක් තුන්වැනි වටේටත් ආයෝජනය කරලා තියෙනවා ගම ග්‍රාමීය සංවර්ධනය සඳහා. අපි ලක්ෂ 5ක නිවාස වැඩසටහන ආරම්භ කිරීමට නිවාස නැති අයට නිවාස වැඩසටහන අපි ආරම්භ කරලා තියෙනවා. ඒ වගේම නිවාස සකස් කිරීමට සිමෙන්ති බෙදා දීමේ වැඩසටහන සෑම වසමකටම ලබා දීම වැඩසටහන ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඖෂධ වර්ග 48ක අත්‍යවශ්‍ය ඖෂධ වර්ග 48ක මිල අඩු කරා. ඒ වගේම ලක්ෂ 45ක පාසල් යන සිසු දැරියන්ට අපි සෞඛ්‍ය රක්ෂණයක් ලබා දීලා ඒ සෞඛ්‍ය වියදම රජය බාර ගන්නා ලෙස වැඩපිළිවෙලක් ආරම්භ කරන්න කටයුතු කරලා තියෙනවා. මෙන්න මේ වැඩ ඔක්කොම ටික කරන්නේ මේ රටේ විශාල ණය බරක් ණය උගුලක් ඇතුළ හිර වෙලා තියෙද්දි මේ සංවර්ධනයත් අපි ඉදිරියට ගෙනියන්න සැලසුම් කරලා තියෙනවා. මේක නිෂ්පාදිත ආර්ථිකයක් බවට පරිවර්තනය කිරීමට අපි ඒ අඩිතාලම දාලා දැන් 2017 සිට යන්න අපි සූදානම් නියෝජ්‍ය කතානායකතුමනි. ස්තුතියි.
ඔරබල් ඉස්බුල්ලා now 10 minutes
bismillahir rahmanir rahim gaurava tavisalar avar pradesabha nayagar avargale porladara nilamai todarpana inda vivadathile kalandu kolvadile naan migavum magichi adigiren alhamdulillah kurippaga naattinudaiya porladaram enbadu arasiyal kachigalukkappal ina madha veerupaadugalukkappal naangal ellorum onru pattu sindhithu seyadpada vendi or vidayam. ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கிடையிலே ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது வெளிநாட்டு முதலீடுகள் தான் தங்கியிருக்கிறது. இன்று கடந்த ஒரு வருட காலத்திற்குள் டொலருடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ரூபாயினுடைய நிலைமையை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறோம். நாளுக்கு நாள் டொலரனுடைய பெறுமதி கூடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 155-156 ரூபாவுக்கு இன்று இலங்கையினுடைய பெறுமதி குறைந்திருக்கிறது. சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் அது இலங்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இலங்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளினுடைய விலையும் அதிகரித்திருக்கிறது. நாட்டிலே உணவுப் பொருட்கள் உட்பட சகல பொருட்களினுடைய விலைகளும், கட்டிடப் பொருட்கள் உட்பட சகல பொருட்களினுடைய விலைகளும் டொலர் விலை அதிகரிப்பினால் இன்று அந்த விலைகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களை கொண்டு வந்து வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்து அந்த முதலீடுகளினூடாக வெளிநாட்டு வருமானத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எழுப்பார்க்கின்ற போது நாங்கள் 90ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் ஒரே விதமான பொருட்களைத்தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதே ஆடை கைத்தொழிலையும் தேயிலையையும் ரப்பரையும் உட்பட சில பொருட்களை மாத்திரம் நாம் ஏற்றுமதி செய்கிறோம். ஆனால் ஏனைய நாடுகளைப் போல் அல்லாது நாங்கள் புதிய முறைகளுக்கு உட்படுத்த வேண்டும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அவர்களுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான பௌதிக வளங்களை கட்டி எழுப்பி அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வளங்களையும் கொடுத்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அதிகரித்து அந்நிய செலாவணியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இன்று உண்மையிலேயே நாட்டிலே இருக்கின்ற வெளிநாட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை இன்று வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எதிர்கட்சி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வெறுமனை அரசாங்கத்தால் மாத்திரம் இந்த பயணத்தை செய்ய முடியாது. கூட்டு எதிர்கட்சியினர் வெளியிலிருந்து ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற போது, எதிர்க்கின்ற போது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தடுக்கின்ற போது நாங்கள் ஒருபோதும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாது. இது எங்களுடைய நாடு. யார் ஆட்சி செய்வதாக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாடு ஸ்திரத்திலே இருக்க வேண்டும். அது எந்த கட்சி ஆட்சி செய்வதாக இருந்தாலும் நாடு பொருளாதாரத்திலே ஸ்திரத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும். ஆகவே கூட்டு எதிர்கட்சியினர் குறிப்பாக பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப உதவி செய்ய வேண்டும். தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், செயற்பாடுகள், அறிக்கைகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஆகவே நாங்கள் அவற்றிலே இருந்து வேறுபட்டு அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் பேர்வளை அழுத்கமையிலே இடம்பெற்ற சம்பவம். அந்த சம்பவங்கள் இடம்பெற்று கிட்டத்தட்ட 1000 நாட்களை இன்று தாண்டிவிட்டது. 1000 நாட்கள் கடந்தும் இன்னும் அந்த மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் எந்த விதமான அட்டுகள் வழங்கப்படவில்லை. அண்மையிலே விடிவள்ளி பத்திரிகையிலே வந்த தலைப்புச் செய்தியை சபையிலே நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அழுத்கமை துப்பாக்கி சூட்டு சம்பவம். 1000 நாட்கள் கடந்தும் நீதி இல்லை. கைது செய்யப்படாமைக்கு RRT அமைப்பு கண்டனம். அழுத்கமையில் 2014ஆம் ஆண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான வன்செயல் நிகழ்ந்து 1000 நாட்களை கடந்துவிட்ட போதும் 3 உயிர்களை காவுகொண்ட சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படாமைக்கு RRT அமைப்பு மிகுந்த கவலையை தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலே இந்த அரசும் முஸ்லீம் அமைச்சர்களும் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாமல் மௌனமாக இருக்கின்றோம் என அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். RRT அமைப்பினுடைய தலைவர் ஸ்ரீ சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் அவர்கள் தொடர்பான மிக தெளிவான அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பிலே இதுவரையிலே போலீசார் இதுவரையிலே 3 வருடங்களாகியும் இதுவரையிலே இந்த குற்றவாளிகள் தொடர்பிலே போலீசார் நீதிமன்றத்திலே அறிக்கையை சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இதுவரையிலே இவர்கள் கைது செய்யப்படவில்லை. 3 பேர் படுகொலை செய்யப்பட்டு 15 பேர் காயமடைந்தார்கள். கிட்டத்தட்ட 280 பொதுமக்கள் இதிலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இதுவரையில் அவர்களுக்கு நட்டுகீடு கூட வழங்கப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே கலவரத்தில் இடம்பெற்ற அந்த 2 சகோதரர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட போதும் அவர்களுக்கு ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் வீதம் நட்டுகீடு வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடும் வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் சலாவ குண்டுவெடிப்பிலே இராணுவ முகாம் வெடிப்பிலே தாக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் நட்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே வெலிக்கடை சிறைச்சாலை கலவரத்திலே தாக்கப்பட்டவர்களுக்கு ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் வீதம், 16 பேருக்கு 32 மில்லியன் ரூபாய்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகரித்திருக்கிறது. காயப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அனுமதித்திருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அழுத்கமை பேர்வளை சம்பவத்தை சொல்லித்தான் இந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு வந்தது. அந்த சம்பவத்திலே தான் முழு முஸ்லிம் சமுதாயமும் இந்த அரசாங்கத்தையே கொண்டு வந்தது. ஆனால் அழுத்கமையும் பேர்வளையையும் சொல்லி ஆட்சிக்கு வந்த அந்த அரசு இன்னும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கவில்லை. 3 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு நீதி விசாரணை நடக்கவில்லை, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆக குறைந்தது அவர்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு 2 மில்லியன் வீதமாவது அந்த 3 குடும்பங்களுக்கு இதுவரையிலே கொடுப்பன வழங்கப்படவில்லை. அந்த குழந்தைகளோடு அந்த பெற்றோர்கள் மிக கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று காயமடைந்த 15 மேற்பட்டவருக்கு இதுவரையில் எந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை. 280 குடும்பங்களுக்கு நட்டீடுகளை வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அவர்களுக்கான நட்டீடு வழங்கப்படவில்லை. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் முன்படுத்த வேண்டும். நாட்டிலே அவ்வாறான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். மதங்களுக்கிடையிலே, இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாடு, இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் சொந்தமானது என்கின்ற உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே பேர்குலை அழுத்கமை சம்பவத்திலே கௌரவ நிதி அமைச்சர்கள் இருக்கின்றீர்கள், கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏனைய பிரதேசங்களை நீங்கள் வழங்கியதைப் போல அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் நட்டீடுகளை வழங்க வேண்டும். காயப்பட்டவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அதேபோன்று பாதிக்கப்பட்டு பட்டியல் தயாரித்து பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்ற 280 குடும்பங்களுக்கும் காலதாமதமின்றி அவைகளை வழங்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம் அமைப்புகள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள், நாங்கள் இது தொடர்பிலே முஸ்லிம் அமைச்சர்கள் எந்த ஒரு காத்திரமா நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று எங்கள் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பிலே அரசாங்கம் உடனடியாக கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள், கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றீர்கள், உடனடியாக தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.